السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة وأعد لهم عذابا مهينا ان آیات کا یہ ترجمہ ہے کہ یقیناً اللہ اور اس کے فرشتے نبی پر
இந்த வசனத்தின் பொருள் அல்லாஹும் அவனது மலக்குகளும் இந்த ரசூலின் மீது ரஹமத்தை இறக்குகின்றார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் இந்த ரசூலின் மீது அதிகம் அதிகம் சலவாத்தை ஓதுங்கள். அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலை நிந்திப்பவர்களுக்கு அல்லாஹ் இவ்வுலகிலும் சாபத்தை போட்டுள்ளான், மறுமையிலும் போட்டுள்ளான். இழிவான தண்டனையும் அவர்களுக்காக தயார் செய்து
வைத்துள்ளான்.
இன்றைய நாட்களில் உலகின் முஸ்லிம் நாடுகளிலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் முஸ்லிம்கள் மத்தியிலும் இஸ்லாத்தின் எதிரிகள் செய்த மிகவும் வெறுக்கத்தக்க அருவறுப்பான கீழ்த்தரமான மற்றும் அநியாயமான செயலின் காரணமாக கடுமையான மன வருத்தம் மற்றும் கோபத்தின் அலைகளை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வருத்தம் மற்றும் கோபத்தின் வெளிப்படுத்தும் உரிமை நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு உள்ளது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்து என்ன என்பதை பற்றி ஒரு முஸ்லிம் சரியாக தெரிந்திருந்தாலும் இராவிட்டாலும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்திற்கு நிந்தனை செய்யப்படும் போது அதற்காக உயிரையும் விட தயாராகி விடுகின்றார்கள். இஸ்லாத்தின் எதிரிகள் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கீழ்த்தரமான ஒரு படம் தயாரித்துள்ளார்கள். இவ்வாறு அநியாயமாக ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு முஸ்லீமின் மன வருத்தமும் கோபமும் தூண்டப்படுவது இயற்கையான விளைவுதான். மனித குலத்தின் மீது கருணை காட்டும் அகில உலகங்களுக்கும் கருணையுடையவரும் மற்றும் அல்லாஹ்வின் அன்பிற்குரியவருமான ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது இரவுகளையும் படைப்பினங்களுக்காக கவலை கொண்டவராக கண்விழித்து கழித்தார்கள். படைப்பினங்கள் அழிவிலிருந்து தப்பிப்பதற்காக தமது உயிரின் வேதனையை வெளிப்படுத்தி காட்டினார்கள். தம்மை கவலையில் ஆழ்த்தி கொண்டார்கள். இதனால் அர்ஷின் இறைவன் அவர்களை பார்த்து, இம்மக்கள் தம்மை படைத்த இறைவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பதற்காக கவலைப்பட்டு நீர் உண்மையே மாய்த்துக் கொள்வீரா
என்றான்.
இப்படிப்பட்ட மகத்தான மனித குல பேருபகாரியை பற்றி இடிவுகளால் நினைந்த ஒரு படத்தை பார்த்து நிச்சயமாக ஒரு முஸ்லீமின் உள்ளம் ரத்தம் சிந்தவே செய்கிறது. எல்லோரையும் விட அதிகமாக ஒரு அஹ்மதி முஸ்லீமுக்கு கஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை பேரன்பர், உண்மையான அடிமையை ஏற்றுக்கொண்டவர்களை சார்ந்தவராகவும் அவர்கள் நமக்கு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்தான அந்தஸ்தை குறித்த புரிதலனை வழங்கியுள்ளார்கள். ஆகவே நமது உள்ளம் அந்த செயல்படியே நடக்க வேண்டும். நமது ஈரல் தொண்டு துண்டாகிறது. நாம் இறைவனது சன்னிதானத்தில் சஜ்தாவில் விழுகிறோம். இந்த அந்நியாயக்காரர்களை பழிவாங்கு என்று இவர்களை படிப்பினைக்குரிய அடையாளமாக்குவாயாக. உலகம் இருக்கும் வரை இதை மக்களுக்கு ஒரு படிப்பினை ஆக்குவாயாக. நமக்கு காலத்தின் இமாம் ரசூலின் மீது எந்த அளவுக்கு பேரன்பு கொள்ள வேண்டும் என்று இவ்வாறு புரிய வைத்துள்ளார்கள். காட்டில் உள்ள பாம்புகள் மற்றும் விலங்குகளுடன் கூட சமாதானம் செய்து கொள்ள முடியும். ஆனால் நமது எஜமானரும் தலைவருமான ஹதரத் முஹம்மது ரசூலுல்லா ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நிந்தனை செய்து அதில் நிலைத்திருப்பவர்களுடன் நாம் சமாதானம் செய்து கொள்ள முடியாது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் கூறுகிறார்கள், முஸ்லிம்கள் எத்தகைய சமுதாயம் எனில் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்திற்காக உயிரையும் தருவர். இரவும் பகலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இயேசுவதையே வேலையாக கொண்டிருப்பவர்களுடன் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டுகிற இழிவை விட செத்து விடுவதே பெரிதாக கருதுவர். நமது பத்திரிகைகள் நூல்களில் அவமரியாதையாக அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். மிகவும் அசுத்தமான வார்த்தையால் நினைவு கூறுகின்றனர். கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், அத்தகைய மக்கள் தமது சமுதாயத்திற்கும் நலம் விரும்புபவர்கள் அல்லர். ஏனெனில் அவர்கள் நல்ல பாதையில் முட்களை பரப்பக்கூடியவர்கள் ஆவர். நான் உண்மையாகவே கூறுகிறேன், காட்டில் உள்ள பாம்புகள் வன் மிருகங்கள் உடன் கூட சமாதானம் செய்து கொள்வது சாத்தியம். ஆனால் இறைவனின் தூய நபிமார்களை பற்றி தீய வார்த்தை பேசுவதில் இருந்து திரும்பாதவர்களுடன் சமாதானமாக போவது சாத்தியமற்றது. ஏச்சு பேச்சுகள் தீய வார்த்தைகளில் வெற்றி இருப்பதாக நினைக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு வெற்றியும் வானத்திறந்து வருகிறது. கூறுகிறார்கள், தூய வார்த்தைகளை உடைய மக்கள் தமது தூய வார்த்தைகளின் பறக்கத்தால் இறுதியில் உள்ளங்களை வெற்றி கொள்கிறார்கள். ஆனால் அசுத்த இயல்புடைய மக்கள் நாட்டில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் பிரிவினையை உருவாக்குவதை தவிர வேறெதுவும் செய்வதில்லை. கூறுகிறார்கள், அனுபவம் நமக்கு தரும் சாட்சியாவது இத்தகைய தீய இயல்புள்ளவர்களின் முடிவு நல்லதாக இருப்பதில்லை. இறைவனின் ரோஷம் இறுதியில் தன் அன்பிற்குரியவர்களுக்காக தனது வேலையை காட்டுகிறது. இக்காலத்தில் செய்தித்தாள்கள், பத்திரிகைகள் மற்றும் மற்ற ஊடகங்களையும் இதற்காக பயன்படுத்தப்படுகிறது. பிடிவாதத்தால் இவர்கள் இறைவனுடன் மோதுகிறார்கள். இன்ஷா அல்லா தாலா இறைவனின் பிடியில் விரைவில் வருவார்கள். இவர்கள் இந்த ஏளனம் செய்யும் வேளையில் பிடிவாதமாக நிற்கிறார்கள். 2006 டென்மார்க்கில் தீய இயல்பினர் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வீணான ஒரு படத்தை சித்தரித்தார்கள். அப்போது நான் ஜமாத்திற்கு எதிர் நடவடிக்கை குறித்து கவனம் ஓட்டியிருந்தேன். அதில் கூறியிருந்தேன், இந்த அநீதி இழைப்போர் முன்னாலும் உருவாகினர், இத்துடன் முடிய போவதில்லை. முஸ்லிம்களின் தரப்பில் செய்யப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்களால், இத்தகைய நடவடிக்கைகளால் எந்த நல்ல விளைவும் ஏற்பட போவதில்லை. இன்னும் சொல்வதாயின், வருங்காலத்திலும் இம்மக்கள் இவ்வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் என்று நான் கூறினேன். அதனை விட அதிகமாகவே இம்மக்கள் இந்த அநியாயத்தில் இறங்கியுள்ளதை பார்க்கிறோம். அன்றிலிருந்து இவர்களது செயல் அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது. இது இஸ்லாத்துக்கு எதிராக இவர்களுக்கு கிடைத்திருக்கும் பெரும் தோல்வியாகும். அத்தோல்வியே இவர்களை கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் இப்படியெல்லாம் செய்ய தூண்டுகிறது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் கூறியது போன்று அன்னார் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், இம்மக்கள் தமது சமுதாயத்திற்கும் கூட நலம் விரும்பிகள் அல்லர். இவ்விஷயம் ஒரு நாள் அந்த சமுதாய மக்களிடமே வெட்ட வெளிச்சமாகும், தெளிவாகும். இவர்கள் இன்று செய்கின்ற வீணான செயல்கள் அவர்தம் சமுதாயத்திற்கே நஷ்டம் தருபவையாகும். இவர்கள் சுய நலமிகளும் அநீதி இழைப்பவர்களும் ஆவர். அவர்கள் தமது விருப்பத்தை நிறைவேற்றுவதை விட வேறு எந்த குறிக்கோளும் அவர்களுக்கு இல்லை. இப்போது கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அரசியல்வாதிகளும் மற்ற துறையினரும் அவ்வப்பொழுது மிகவும் வெளிப்படையாகவும் சில நேரம் மறைமுகமாகவும் அவர்களுக்கு சாதகமாக பேசுகின்றனர். சில வேளை முஸ்லிம்களுக்கு சாதகமாக பேசுகின்றனர். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உலகம் எத்தகைய குளோபல் வில்லேஜ் ஆகிவிட்டது எனில் இந்த வார்த்தைகள் இவர்கள் நாட்டின் அமைதிக்குமே பங்கம் விளைவிக்கும். பகிரங்கமாக தீயதை தீயது என்று கூறாவிட்டால் இதுவே ஏற்படும். இறைவனின் பிரம்பு செயல்பட தொடங்கும் என்பது வேறு விஷயம். காலத்தின் இமாமின் வார்த்தையை நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு வெற்றியும் வானத்திலிருந்து வருகிறது, வானமே ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. நீங்கள் எந்த ரசூலை நிந்திக்கிறீர்களோ அவர்தான் உலகில் வெற்றி பெறப்போகிறார். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் கூறுவது போன்று அந்த வெற்றி உள்ளங்களை வெற்றி கொள்வதால் வரப்போகிறது. ஏனெனில் தூய வார்த்தைக்கு ஒரு தாக்கம் உள்ளது. தூய வார்த்தைக்கு கடுமையை பயன்படுத்துவது தேவையில்லை. தீய வார்த்தைக்கு தீய வார்த்தையால் பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. தீய சொற்களை தீய செயல்களை இவர்கள் தொடங்கியுள்ளார்கள். இது விரைவில் முடிந்துவிடும் இன்ஷால்லா. பிறகு இவ்வாழ்வுக்கு பிறகு இறைவன் மக்களை பார்த்துக் கொள்வான். நான் ஓதிய திருக்குறான் வசனத்தில் இறைவன் மூமீன்களுக்கு அவர்களது பொறுப்புகளின் பக்கம் கவனம் ஊட்டியுள்ளான். உங்கள் வேலை இந்த ரசூலின் மீது தரூதும் சலாமும் ஓதுவதாகும். இம்மக்களின் தீய வார்த்தைகள், அநீதிகள், எள்ளி நகையாடல்கள் மூலம் அந்த மகத்தான நபியின் கண்ணியத்திற்கு எந்த பங்கமும் ஏற்படாது. எத்தகைய மகத்தான நபி என்றால், அவர்கள் மீது இறைவனும் அவனது மலக்களும் கூட தரூத் அனுப்புகிறார்கள். மூமின்களின் வேலை தமது நாவுகளை இந்த நபியின் மீது சலவாத் ஓதுவதன் மூலம் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எதிரிகள் வீணான செயல்களில் ஈடுபட நாம் முன்னரை விட அதிகமாக துரூத் மற்றும் சலவாத் ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா பாரக் தலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். இந்த துரூது தான், இந்த நபிதான் உலகில் வெற்றி பெறுவார்கள் என்று முடிவாகிவிட்டது. ஓர் அஹ்மதி முஸ்லிம் இந்த வீணான வார்த்தைகள் மீது தமது வெறுப்பையும் வேதனையையும் வெளிப்படுத்தும் இடத்து இந்த நாடுகளிலும் கூட அந்த நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் அரசியல்வாதிகளிடம் இந்த வீணான காரியத்தை தடுக்க கவனம் ஊட்ட வேண்டும். உலக ரீதியாகவும் ஒரு அகமதி இந்த சதிக்கு எதிராக உண்மையை உலகிற்கு உணர்த்த வேண்டும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வின் அழகிய அம்சத்தை எடுத்து காட்டுங்கள். அவர்களின் அழகிய முன்மாதிரியை ஒவ்வொரு அமலிலும் வெளிப்படுத்தி அவர்களின் அழகிய முன்மாதிரியின் அசல் படமாக ஆகி காட்டுங்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று அத்துடன் முன்பை விட அதிகமாக துரூத் ஓதுங்கள். ஆண்கள், பெண்கள், வாலிபர், வயோதிகர்கள், குழந்தைகள் தமது சுற்றுப்புறத்தை துரூது மற்றும் சலாமால் நிரப்புங்கள். தமது அமல்களை இஸ்லாமிய போதனையில் செயல் முன்மாதிரியாக்குங்கள். இதுவே அழகிய எதிர் நடவடிக்கையாகும். இதனையே நாம் செய்து காட்ட வேண்டும். இந்த அநீதி இழைப்பவர்களின் முடிவை பற்றி இறைவன் இரண்டாவது வசனத்தில் கூறுகிறான், ரசூலுக்கு அவமானம் ஏற்படுத்த விரும்புபவரை ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவதன் மூலமாக உண்மையான மூமின்களின் உள்ளத்தை வேதனைப்படுத்தி சல்லடையாக்குபவர்களை இறைவன் தானே பார்த்துக் கொள்வான். இவ்வுலகிலும் அல்லாஹ்வின் சாபம் அவர்கள் மீது இறங்குகிறது. இந்த லானத்தின் காரணத்தினால் அவர்கள் இன்னும் அதிகமாக சுத்தத்தில் மூழ்கி விடுவர். மரணத்திற்கு பிறகு அத்தகையோருக்கு இறைவன் இழிவுபடுத்தும் தண்டனையை நிர்ணயித்துள்ளான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இந்த கருத்தை தான் கூறினார்கள், அத்தகைய தீய நாவுகளை கொண்டவர்களின் முடிவு நன்றாக இராது. ஆகவே இம்மக்கள் தமது முடிவை எய்துவர். இவ்வுலகில் இறை சாபத்தின் வடிவிலும் மரணத்திற்கு பிறகு இழிவு தரும் தண்டனை என்ற வடிவிலும் கிடைக்கும். முஸ்லிம்கள் மற்ற முஸ்லிம்கள் அவர்கள் கூட இறைவனின் போதனைக்கு ஏற்ப எதிர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமது நாடு, தமது வட்டம் ஆகியவற்றை துரூதினால் நிறையுங்கள். இதுவே எதிர் நடவடிக்கையா. உங்கள் நாட்டில் உங்கள் சொத்துக்களுக்கே நெருப்பு வைப்பது பயனற்ற எதிர் நடவடிக்கையாகும். அல்லது சொந்த நாட்டின் குடிமக்களை கொல்வது அல்லது கலவரம் செய்வது, இதனால் போலீஸ் தன் நாட்டு மக்கள் மீதே ஃபயரிங் செய்ய வேண்டியது வருகிறது. இதனால் நமது மக்களை மறிக்கிறார்கள். பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்கள் மூலம் வருகிற செய்திகள் மூலம் தெரிய வருவதாவது, பெரும்பாலான நல்ல இயல்புள்ள மேற்கத்திய மக்கள் இந்த செயலுக்காக தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர், வெறுப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். முஸ்லிம் அல்லாத நிலையிலும் இயல்பில் நேர்மை உள்ள மக்கள் இதனை விரும்பவில்லை. அமெரிக்காவிலும் இங்கும் இது நடந்துள்ளது. ஆனால் தலைமையில் உள்ளோர் ஒருபுறம் இது தவறு என்று கூறுகின்றனர், மறுபுறம் கருத்து சுதந்திரம் என்ற சாக்கில் இதற்கு ஆதரவும் அளிக்கின்றனர். இந்த இரட்டை செயல்முறை சரியல்ல. பேச்சு அல்லது கருத்து சுதந்திரம் குறித்த சட்டம் என்பது திருக்குர்ஆனின் வார்த்தைகள் அல்ல. நான் அமெரிக்காவில் அரசியல்வாதிகளுக்கு இதனையே கூறினேன், உலகவாதிகளால் உருவாக்கப்பட்ட சட்டத்தில் பிழை ஏற்படலாம், தவறு ஏற்படலாம். சட்டம் இயற்றும் போது ஒரு அங்கத்தை கவனிக்காமல் விட்டுவிடலாம். ஏனெனில் மனிதன் மறைவானவற்றை அறிய முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா ஆலிமுல் கைப், மறைவானவற்றை அறிபவன் ஆவான். அவனால் உருவாக்கப்பட்ட சட்டத்தில் பிழை எதுவும் கிடையாது. ஆகவே உங்கள் சட்டத்தை மாற்றத்தகாத முழுமையான சட்டம் என்று கருதாதீர்கள். கருத்து சுதந்திரம் உடைய சட்டமும் உள்ளதுதான். ஆனால் எந்த நாட்டின் சட்டத்திலும் யுஎன்ஓனுடைய சட்டத்திலும் மற்றவரின் மார்க்க உணர்வை காயப்படுத்த ஒருவருக்கு உரிமை உண்டு என்று எந்த சட்டத்திலும் இல்லை. மற்ற மார்க்க பெரியவரை கேலி கிண்டல் செய்ய உரிமை உண்டு என்று எங்கும் எழுதப்படவில்லை. இதனால் உலகின் அமைதி அழிகிறது, வெறுப்பு வளர்கிறது. இதனால் நாடுகள் மற்றும் மார்க்கங்களுக்கு இடையில் விரிசல் அதிகரிக்கின்றது. ஆகவே சுதந்திரம் அளிக்கும் சட்டம் உருவாக்கும் போது ஒருவருக்கு சுதந்திரம் வழங்கும் சட்டத்தை கண்டிப்பாக உருவாக்குங்கள். அதே வேளையில் மற்றோரின் உணர்வுடன் விளையாடும் சட்டத்தை உருவாக்காதீர்கள். யுஎன்ஓவும் கூட இதனால் தான் செயலற்று போய்க் கொண்டிருக்கிறது. செயலிழந்த சட்டத்தை உருவாக்கிவிட்டு நாம் பெரிய வேலை செய்து விட்டோம் என்று கருதுகின்றனர். ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கவனியுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், மற்றவர்களின் சிலைகளை கூட ஏசாதீர்கள். இதனால் சமுதாயத்தின் அமைதிக்கு பங்கம் ஏற்படுகிறது. நீங்கள் சிலைகளை ஏசினால் அவர்கள் அறியாமல் எல்லா வல்லமையும் உள்ள உங்கள் அல்லாஹ்வை நோக்கி தகாத வார்த்தைகளை கூறுவார்கள். இதனால் உங்கள் உள்ளம் சங்கடப்படும், உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி அதிகரிக்கும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், நாட்டின் குழப்பம் ஏற்படும். ஆகவே இதுவே அழகிய போதனையாகும். இஸ்லாத்தின் இறைவன் இந்த போதனையை தந்துள்ளான். இந்த உலகின் இறைவன் தந்துள்ளான். இந்த பிரபஞ்சத்தின் இறைவன் தந்துள்ளான். தனது அன்பிற்குரிய ஹதரத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகை சீர்திருத்துவதற்காகவும் உலகில் அன்பையும் நேசத்தையும் நிலைநாட்டுவதற்காகவும் முழுமையான போதனையுடன் அந்த போதனையை தரக்கூடிய இறைவன் தந்துள்ளான். அவன் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரஹமத்துலில் ஆலமீன் என்ற பட்டத்தை வழங்கி எல்லா படைப்பினங்களுக்கும் ரஹமத் ஆக்கி அனுப்பினான். ஆகவே உலகின் கல்வியாளர்கள், நாடுகளின் நிர்வாகிகள், அரசியல்வாதிகள் ஆகியோர் சிந்தியுங்கள். இந்த சில வீணர்களை தடுத்து அடக்காமல் நீங்கள் இந்த குழப்பத்தில் பங்கு பெறுகிறீர்களா? உலகின் பொதுமக்களும் சிந்திக்க வேண்டும். மற்றவரின் மார்க்க உணர்வுடன் விளையாடி உலகின் புழுக்கள் போன்று அசுத்தமான மக்களுடன் சேர்ந்து அவர்களுக்கு ஆமாம் போட்டு நீங்களும் உலக அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதில் பங்குதாரராக போகின்றீர்களா? நாம் மஹமதி முஸ்லிம்கள் உலகிற்கு தொண்டாற்ற எந்த வாய்ப்பையும் விட மாட்டோம். அமெரிக்காவில் இரத்தத்தின் தேவை ஏற்பட்ட போது கடந்த வருடம் 12,000 பாட்டில்களை அகமதிகள் சேர்த்து தந்தார்கள். இவ்வருடமும் சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் நான் கூறினேன், நாங்கள் அகமதி முஸ்லிம்கள், நாங்கள் வாழ்வு தருவதற்காக இரத்தம் தருகிறோம். நீங்கள் இந்த உங்கள் நடவடிக்கையில் இவ்வாறு செய்பவர்களுக்கு ஆமாம் போட்டு எங்களது உள்ளத்தின் இரத்தத்தை சிந்த செய்கிறீர்களா? இதுவே ஒரு அகமதி முஸ்லிமின் அமல் ஆகும், ஒரு உண்மையான முஸ்லிமின் அமல் ஆகும். நாம் நீதியை நிலைநாட்டுபவர்கள் என்று இம்மக்கள் கருதி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பிரிவினரின் செயல் இது. முஸ்லிம்களின் மீது குற்றம் சாட்டப்படுகிறது, அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று. சரிதான், சில எதிர் நடவடிக்கைகள் தவறுதான். உடைத்து நொறுக்குதல், தீயிட்டு கொளுத்துதல், அப்பாவி மக்களை கொல்லுதல், அந்நிய நாட்டு தூதுவர்களை பாதுகாக்காமல் இருத்தல், அவர்களை கொல்வது அடிப்பது ஆகிய இவை அனைத்தும் தவறுதான். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய மாசற்ற நபியை ஏளனம் செய்வது, தீய வார்த்தைகளால் பேசுவது இதுவும் பாவமாகும். ஒருவரை பார்த்து இன்னொருவர் என கடந்த நாட்களில் பிரான்சின் ஒரு பத்திரிகைக்கும் இந்த துணிச்சல் வந்துள்ளது. அதுவும் ஒரு வீணான கார்ட்டூன் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதுவும் முன்னரை விட மோசமான வீண் செயலாகும். இந்த உலகவாதிகள் உலகமே எல்லாம் என்று கருதுகின்றனர். ஆனால் இந்த உலகம்தான் இவர்களின் அழிவுக்கும் காரணமாகும் என்பதை இவர்கள் அறியவில்லை. மேலும் உலகின் பெரும் பரப்பளவில் முஸ்லிம் ஆட்சிகள் நிறுவப்பட்டுள்ளன. பெரும்பாலான முஸ்லிம் நாடுகளுக்கு இறைவன் இயற்கை வளங்களை வழங்கியுள்ளான். முஸ்லிம் நாடுகள் UNOவில் அங்கமும் வகிக்கின்றன. திருக்குரான் முழுமை பெற்ற வேதமாக விளங்குகிறது. அதனை ஒப்புக்கொண்டவர்கள், அதனை படிப்பவர்கள் இந்த அழகிய போதனையை உலகில் எல்லா புறத்திலும் வெளிப்படுத்துவதற்கு இந்த முஸ்லிம் அரசுகள் ஏன் முயலவில்லை? ஏன் இதனை செய்வதில்லை? மார்க்க உணர்வுடன் விளையாடுவது, நபிமார்களை அவமரியாதை செய்வது, அதற்கு முயல்வதும் கூட திருக்குறானின் போதனைக்கு ஏற்ப குற்ற செயலாகும் என்று ஏன் உலகிற்கு முன் எடுத்து வைக்க முயல்வதில்லை? அது மிக பெரும் பாவமாகும். உலகின் அமைதிக்கு இவ்விஷயத்தையும் UNOவின் ஓர் அங்கமாக ஆக்க வேண்டும். அதன் உறுப்பு நாடுகள் தனது எந்த குடிமகனுக்கும் மற்றவரின் மார்க்க உணர்வுடன் விளையாட அனுமதிக்காது. கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் உலகின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க அனுமதிக்கப்படாது என்று சட்டம் இயற்ற வேண்டும். ஆனால் அந்த பரிதாபம் எவ்வளவு நாளாக இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒருபோதும் முஸ்லீம்களின் ஒருமித்த திட்டம் இல்லை. ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் பிற எல்லா நபிமார்கள் ஒவ்வொரு நபி குறித்தும் அவர்களின் கண்ணியத்தை சீர்குலைக்கும் செயல் குறித்து உலகை எச்சரிக்க வேண்டும். உலக நாடுகள் அனைத்தையும் இதனை ஏற்க செய்ய வேண்டும். UNOவின் பிற தீர்ப்புகள் போன்று இதுவும் அமல் செய்யப்பட போவதில்லை. முந்தைய எந்த சட்டத்தின்படி செயல் நடைபெறுகிறது, ஆனால் குறைந்தபட்சம் இவ்விஷயம் ரெகார்டில் வந்துவிடும். OIC என்ற அமைப்பு, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் உள்ளது. இதன் மூலமாக ஒருபோதும் முஸ்லிம் மக்களுக்காக எந்த ஆக்கப்பூர்வமான முயற்சியும் எடுக்கப்படவே இல்லை. உலகின் முஸ்லிம்களின் மதிப்பு நிலைபெறத்தக்க எந்த முயற்சியும் நடக்கவில்லை. முஸ்லிம் நாடுகளின் அரசியல்வாதிகள் தமது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கவனமே இல்லை என்றால் அது மார்க்கத்தின் மகத்துவம் பற்றிய கவனம் மட்டும்தான் இல்லை. நமது லீடர்கள் தரப்பிலிருந்து தொடர்ச்சியான முயற்சிகள் இருந்தால் பொதுமக்கள் தரப்பிலிருந்து இந்த தவறான எதிர் நடவடிக்கைகள் கூட வெளிப்பட்டிருக்காது. உதாரணமாக இன்று பாகிஸ்தானில் நடக்கிற எதிர் நடவடிக்கைகள் போன்று நடக்காமல் இருந்திருக்கும், அல்லது மற்ற நாடுகளில் நடப்பது போன்று நடக்காமல் இருந்திருக்கும். நமது லீடர்கள் இந்த பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தமது கடமையை நிறைவேற்ற முயற்சி செய்வர் என்று அவர்கள் தெரிந்து கொள்வர். ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை நிலைநாட்ட உலகின் போரம் இவ்வாறு எழுமெனில் பிறகு இவர்கள் கூறுவது சரியானது, உண்மையானது என்று அவர்களே ஒப்புக்கொள்ள வேண்டி வரும். பிறகு மேற்கத்திய நாட்டிலும் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் முஸ்லிம்களின் பெருமளவு மக்கள் உள்ளனர், வாழ்கின்றனர். உலகில் முஸ்லிம்கள் இரண்டாவது பெரிய சக்தியாக உள்ளனர். மத அடிப்படையிலும் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் அவர்கள் இறை கட்டளையபடி செய்வார்கள் என்றால் எல்லா நிலையிலும் இவர்கள் பெரும் ஆற்றலாக மாற முடியும். இந்நிலையில் இஸ்லாமிய எதிர்ப்பு சக்திகளுக்கு உள்ளத்தினை வேதனைப்படுத்தும் இதுபோன்ற செயல்களை ஒருபோதும் இவர்களால் செய்ய முடியாது. அந்த எண்ணமே கூட வராது. எவ்வாறு இருப்பினும் முஸ்லீம் அரசுகள் போக உலகில் பல பகுதியில் முஸ்லீம்கள் பெரும் எண்ணிக்கையில் வாழ்கின்றனர். ஐரோப்பாவில் மில்லியன் கணக்கில் துருக்கியர்கள் வாழ்கின்றனர். ஐரோப்பாவில் ஒவ்வொரு நாட்டிலும் மில்லியன் கணக்கில் வாழ்கின்றனர், முழு ஐரோப்பாவிலும் அல்ல. இதே போன்று யுஎஸ்ஏ, யுகே, கனடா என அனைத்து பகுதிகளிலும் முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்கள் அனைவரும் முடிவு செய்து அவர்கள் தமது ஓட்டை மார்க்க நல்லிணக்கத்தை பேணுபவர்களுக்கே வழங்குவதாக முடிவு செய்தால், அதுவும் நாவளவில் உறுதியளிக்காமல் செயலளவில் காட்டக்கூடிய உறுதிமொழி வழங்குபவருக்கு தாம் வாக்கை தருவதாக முடிவு செய்தால், அவர்களே இது போன்ற வீணான பிலிம் தயாரிப்பவர்களை கண்டிப்பார்கள். இந்த உலக அரசுகளிலேயே பகிரங்கமாக தமது கருத்தை வெளியிடுகிற ஒரு பிரிவு இருப்பார்கள். ஆகவே முஸ்லிம்கள் தமது முக்கியத்துவத்தை விளங்குங்கள். இதனால் உலகில் ஒரு புரட்சி ஏற்பட முடியும். நாட்டிற்குள் மார்க்க உணர்வுக்கு மதிப்பளிக்கும் சட்டம் வர இயலும். ஆனால் துரதிருஷ்டம் இதில் கவனம் இல்லை. ஒரு ஜமாத்து கவனம் ஊட்டினால், அதாவது ஜமாத் அஹ்மதியா இதன் பக்கம் கவனம் ஊட்டினால், அதனை எதிர்ப்பதற்கு உறுதியாக நிற்கிறார்கள். எதிரியின் கரத்துக்கு வலு சேர்க்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா முஸ்லிம் லீடர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உலமாக்களுக்கும் அறிவு தருவானாக. அவர்கள் தமது ஆற்றலை உறுதிப்படுத்தட்டும், தமது முக்கியத்துவத்தை உணரட்டும், தமது போதனையின் பக்கம் கவனம் செலுத்தட்டும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வீணான ஆட்சேபனைகள் செய்கிற இம்மக்கள் ஒரு ஃபில்மை தயாரித்துள்ளார்கள் என்றால், அவர்களின் ஒழுக்கங்களை அதிலிருந்தே மதிப்பிடலாம். இதில் முக்கிய பங்கு வகிப்பவர் ஒரு கெப்திய கிறிஸ்தவர், அமெரிக்காவில் வசிக்கிறார். நுகோலா பாஸ்லே என்று ஏதோ ஒரு பெயர், இவ்வாறு அழைக்கப்படுகிறார். அவர் எழுதுகிறார், இவர் கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவர், குற்றவாளி, ஃப்ராட் செய்து 2010 சிறை சென்றவர். இரண்டாவது நபர் இந்த பிலிமின் டைரக்டர். இவர் போர்னோகிராபி மூவிகளை தயாரிக்கும் டைரக்டர் ஆவார். இதில் நடித்த நடிகர்கள் அனைவரும் போர்னோகிராபி படங்களில் நடிப்பவர்கள். இதுவே இவர்களின் ஒழுக்க தரம். போர்னோகிராபியின் எல்லைகளை மனிதன் சிந்திக்கவே முடியாது. எத்தகைய அசுத்தத்தில் மக்கள் மூழ்கியுள்ளார்கள். ஆட்சேபனை செய்து கொண்டு செல்கிறார்கள். எத்தகைய மனிதர் மீது என்றால், அவரது உயர் நல்லொழுக்கம் குறித்தும் தூய்மை குறித்தும் இறைவனே சாட்சி கூறியுள்ளான். ஆக இவ்வாறு இவர்கள் தமது செயல் மூலம் இறைவனது தண்டனையை அழைக்கிறார்கள், அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். இது போன்று இந்த படத்தின் ஸ்பான்சரும் கூட இதை தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அதில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியும் அடங்குவார். அவர் பிரபல்யம் தேடி அவ்வப்போது திருக்குரானை எரிப்பது போன்ற வேலைகளை அமெரிக்காவில் செய்து கொண்டிருப்பவர். சில மீடியாக்கள் கண்டிக்க முயன்றுள்ளன. அத்துடன் அவை முஸ்லிம்களின் எதிர் நடவடிக்கையையும் சேர்த்து கண்டித்துள்ளன. தவறான எதிர் நடவடிக்கையை கண்டிக்க வேண்டியதுதான். ஆனால் இதனை ஆரம்பித்தவர் யார் என்று பார்க்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும், நான் ஏற்கனவே கூறியது போன்று முஸ்லிம்களின் துரதிருஷ்டம், இவை அனைத்தும் முஸ்லிம்களிடம் ஒருமைப்பாடும் லீடர்ஷிப்பும் இல்லாததன் காரணத்தால் ஏற்படுகின்றன. ரசூலின் மீது அன்பு இருப்பதாக வாதம் செய்தாலும் கூட மார்க்கத்தை விட்டு விலகியே உள்ளனர். வாதம் கண்டிப்பாக செய்கின்றனர். மார்க்க அறிவு சிறிதும் இல்லை, உலக ரீதியாகவும் பலகீனமாகிக் கொண்டே செல்கின்றனர். எந்த முஸ்லிம் நாடும் உறுதியாக போராட்டம் நடத்தவில்லை, நடத்தினாலும் மிக பலகீனமாகவே நடத்துகிறது. எந்த அளவுக்கு என்றால் மீடியாக்கள் அதற்கு எந்த முக்கியத்துவமும் தரவில்லை. முஸ்லிம்கள் போராட்டங்கள் நடத்தியதாக செய்திகள் வெளிவந்தாலும் 1.8 பில்லியன் முஸ்லிம்கள் குழந்தைகளை போன்று எது நடவடிக்கை எடுக்கின்றனர் என்று செய்தி வெளியிட்டுள்ளனர். பராமரிப்போர் இல்லையெனில் அங்குமிங்குமே சிதறுவர். பிறகு எதிர் நடவடிக்கையும் கூட குழந்தைத்தனமாகவே இருக்கின்றன. ஒரு விதத்தில் கேலியாக இதை சொன்னாலும் அதில் உண்மையை தெளிவுபடுத்தியுள்ளது. இப்போதாவது முஸ்லிம்கள் வெட்கப்பட வேண்டும். இறைவன் அவர்களுக்கு நல்லறிவை வழங்குவானாக. இம்மக்களின் மார்க்க கண்களோ குருடாக உள்ளன. இவர்களுக்கு நபிமார்களின் அந்தஸ்து தெரியாது. ஹதரத் ஈசா அலை இஸ்லாமுடைய மதிப்பையும் கூட வீழ்த்தி விட்டு அமைதியாக இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உணர்வை காட்டுவது குழந்தைகளின் எதிர் நடவடிக்கை போன்று தென்படுகிறது இவர்களுக்கு. எவ்வாறு இருப்பு நான் கூறியது போன்று 2006 நான் கவனம் ஊட்டினேன். இதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். மிக உறுதியான ஒரு செயல் திட்டம் ஒன்றை உருவாக்குங்கள். அதன் மூலம் வருங்காலத்தில் யாருக்கும் இதுபோன்று செய்ய தைரியம் வரக்கூடாது.
காஷ்கி முஸ்லிமான் முலுக் ये सुन ले और जो अगर उन तक पहुंच सकता है तो पहुंचाने की हमारी हमदी को भी कोशिश करनी चाहिए.
இன்றே முஸ்லிம் நாடுகள் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்கள் வரை கொண்டு சேர்க்க ஒவ்வொரு அகமதியும் முயற்சி செய்ய வேண்டும். 4 போராட்டம் நடத்திவிட்டு உட்கார்ந்து விடுவதால் இப்பிரச்சனை தீராது. இன்னொரு ஆலோசனையும் வந்தது. மக்கள் பல்வேறு ஆலோசனைகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம் வக்கீல்கள் ஒன்று சேர்ந்து பெட்டிஷன் தர வேண்டும். அந்த முஸ்லிம் வக்கீல்கள் சர்வதேச அந்தஸ்துள்ள வக்கீல்கள் யோசிக்க வேண்டும். இந்த சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய வேண்டும். அது நடக்க முடியுமா இல்லையா என்று அல்லது ஒரு வழியை உருவாக்குங்கள். எதுவரை இந்த வீணான காரியத்தை கண்டுகொண்டிருக்க முடியும்? நமது நாட்டில் ஓர் கண்டனத்தை தெரிவித்துவிட்டு அல்லது உடைத்து நொறுக்கிவிட்டு அமர்ந்து விட்டால் மேற்கத்திய நாடுகளில் இதனால் எந்த விளைவும் ஏற்படாது. அல்லது இந்த பிலிமை தயாரிப்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அந்த நாட்டில் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் தொடுப்பீர்கள் என்றால், மிரட்டுவீர்கள் என்றால், தூதரகங்கள் மீது தாக்குதல் தொடுப்பீர்கள் என்றால் அது இஸ்லாமிய போதனைக்கு மாற்றமானதாகும். இஸ்லாம் அதற்கு அனுமதி தருவதில்லை. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்களே ஆட்சேபனை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவீர்கள். எனவே கடுமை காட்டுதல் இதற்கு பதில் அல்ல. இதற்கு பதில் நான் ஏற்கனவே சொல்லி வந்ததுதான், நமது செயல்களை சீர்திருத்துவது மனித குலத்திற்கு ஈடேற்றம் தருகிற அந்த நபியின் மீது துரூத் மற்றும் சலாம் அனுப்புவதும் ஆகும். உலக முயற்சிகள் செய்வதற்காக முஸ்லிம் நாடுகள் ஒன்றுபடுவது. மேற்கத்திய நாடுகளில் வசிப்பவர்கள் தமது ஓட்டின் சக்தியை ஒப்புக்கொள்ள செய்வது. எனவே ஜமாத் அன்பர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் இவ்வாறு இப்பணியை செய்ய வேண்டும். மற்றவர்களையும் அதன்படி செயல்படுத்த முயற்சிக்கவும். தமது சக்தியை இந்த நாடுகளின் மக்கள் தமது ஓட்டுடைய சக்தியை ஆட்சியாளர்களை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வின் அழகிய அம்சத்தை இம்மக்கள் முன் எடுத்து வையுங்கள். இன்று கருத்து சுதந்திரம் என்று கூச்சலிடுகின்றனர். இஸ்லாத்தில் கருத்தை சொல்வதற்கு உரிமையே இல்லை என்று கூச்சலிட்டு இக்கால முஸ்லிம் நாடுகளை அதற்கு உதாரணமாக தருகின்றனர். முஸ்லிம் நாடுகளில் உள்ள குடிமக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்கின்றார்கள். கிடைக்காவிட்டால் அது அவர்களின் துர்பேறு. இஸ்லாமிய போதனையின்படி அங்கு அமல் செய்யப்படவில்லை. இஸ்லாமிய போதனையும் அங்கு எந்த இஸ்லாமிய போதனைக்கும் அங்கு எந்த தொடர்பும் இல்லை. மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தங்கு தடையின்றி பேசியது அவர்களின் கண்ணியத்தை குலைத்தது போன்றவை நடக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய பொறுமை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றை காட்டும் வரலாற்று சம்பவங்களை பார்க்கும் போது உலகில் அதற்கு உதாரணமே கிடைக்க முடியாது. நான் சில உதாரணங்களை எடுத்து வைக்கின்றேன். இது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வள்ளல் தன்மையை காட்டுவதற்காக எடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த சம்பவங்களே தூய்மையின்மை அளவு கடந்த நிலையிலும் அதற்கு எதிரில் அன்னார் காட்டிய விவேகத்தையும் எடுத்துரைக்கின்றன. ஹதரத் ஜுபைர் பின் தம்மீம் உடைய ரிவாயத். ஒரு முறை அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இன்னும் பலர் இருந்தனர். அவர்கள் ஹுனைனில் இருந்து வந்திருந்தார்கள். காட்டரபிகள் அன்னாரை நெருக்கினர். எந்த அளவுக்கு என்றால் ஒரு பெரிச்ச மரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி விட்டார்கள். அம்மரத்தின் முள்ளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சால்வை மாட்டிக்கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று விட்டார்கள். எனது சால்வையை கொடுங்கள், என்னிடம் இந்த காட்டில் உள்ள மரங்களின் அளவுக்கு ஒட்டகங்கள் இருந்தாலும் அதனை உங்களுக்கு பங்கிட்டு தந்திருப்பேன். அந்நிலையிலும் என்னை கருமையாகவோ பொய்யராகவோ கோழையாகவோ காண மாட்டீர்கள். இன்னொரு ரிவாயத் ஹஜரத் அனஸ் ரஸியல்லாஹு உடையது. நான் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகில் இருந்தேன். அவர்கள் ஒரு கனத்த விளிம்புகளை உடைய சால்வை போர்த்திருந்தார்கள். ஒரு காட்டருவி அந்த சால்வையை வேகமாக இழுத்தார். அதனால் அந்த சால்வையின் அடையாளம் அவர்களின் கழுத்தில் அழுத்தியது. அவர் கூறினார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உமக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து எடுத்து எனக்கு இரு ஒட்டகங்களின் மீது ஏற்றி நிறைய பொருள் தாருங்கள். நீர் உம்முடைய பொருளில் இருந்தோ உமது தகப்பனாரின் பொருளில் இருந்தோ தரப்போவதில்லை. முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். பிறகு கூறினார்கள், அல் மாலு மாலுல்லாஹி வானா அப்தோ, செல்வம் அல்லாஹ்வுடையது, நான் அவனது அடியான் ஆவேன். எம்மை கஷ்டப்படுத்தி உள்ளீர், அதற்காக உம்மிடம் பழிவாங்கப்படும். அந்த காட்டரபி கூறினார், இல்லை. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உம்மிடம் ஏன் பழிவாங்கப்படக்கூடாது? அந்த காட்டரபி கூறினார், நீங்கள் தீமைக்கு தீமை மூலமாக பழிவாங்க மாட்டீர்கள். உடனே ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு ஒட்டகத்தின் மீது சோளமும் இன்னொரு ஒட்டகத்தின் மீது பேரித்தம்பழங்களையும் ஏற்றுங்கள் என்றார்கள். இதுவே அன்னாரின் பொறுமை மற்றும் சகிப்பு தன்மையின் தகுதியாகும். இது தம்மோருடன் காட்டியதில்லை, எதிரிகளுடன் காட்டியதாகும். இதுவே உயர் நல்லொழுக்கம். கொடை வள்ளலாகவும் இருந்தார்கள், பொறுமை சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் திகழ்ந்தார்கள், பரந்த மனப்பான்மை உடையவர்களாகவும் இருந்தார்கள். இந்த ஆட்சேபனை செய்யும் அறிவிலிகள் அறிவில்லாமல் ஆட்சேபனை செய்கிறார்கள். இந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன் மீது கடுமை இருந்தது, இன்னது இருந்தது என்கின்றார்கள். பிறகு திருக்குர்ஆனின் மீது ஆட்சேபனை செய்கின்றார்கள். நான் பார்த்ததிலே மக்களிடம் கேட்டேன், அதரத்து ஹதிஜாவுடைய சச்சாவின் மகனாகிய வரக்காவின் நௌஃபல் இடமிருந்துதான் குர்ஆனை கொண்டு வந்தார்களாம். முதல் வகைக்கு பிறகு அவரிடம் ஹதரத் ஹதிஜா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள். அவர்தான் குர்ஆனை எழுதி தந்தாராம். குஃபார்கள் செய்த ஆட்சேபனையே, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்கிறீர்கள், இது தவணை முறையில் இறங்குகிறது, ஏன் ஒரே முறையில் இறங்கவில்லை என்பதுதான். பாவம் இவருக்கு முற்றிலும் தெரியவில்லை, வரலாற்றையும் இவர் அறியவில்லை. எவ்வாறு இருப்பினும் அதனை தயாரித்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள். அதில் ஒரு பாதிரியும் இருந்தார். அவர் தம்மை பெரும் அறிவு படைத்தவன் என்று கருதி இருக்கிறார். அவர் முற்றிலும் மூடராவார். வரக்காவின் நௌஃபல், அந்தோ நான் உயிருடன் இருந்தால் உமது சமுதாயம் உம்மை ஊரை விட்டு வெளியேற்றும் போது உமக்கு உதவிக்கு இருந்திருப்பேனே என்று கூறினார். சிறிது காலத்திற்கு பிறகு அவர் ஒஃபாத்தாகியும் விட்டார். பிறகு இந்த பாதிரி நான் கூறியது போன்று முற்றிலும் அறியாதவர். கிழக்கத்திய மார்க்கங்களை ஆய்வு செய்கிற மேற்கத்திய ஆராய்ச்சியாளர்கள் எப்போதும் திருக்குர்ஆனின் இன்னின் அதிகாரங்கள் மக்காவில் இறங்கினவா மதினாவில் இறங்கினவா என்று சர்ச்சை செய்வதுண்டு. ஆனால் இவர் கூறுகிறார், திருக்குர்ஆனை அவர் எழுதி கொடுத்து விட்டாராம். திருக்குர்ஆன் தானே அரைகோல் எடுக்கிறது. திருக்குர்ஆன் யாரோ எழுதி தந்தது என்று இவர் கருதுவாரானால் தானும் அது போன்று ஒன்று கொண்டு வந்து காட்டட்டும். உணர்ச்சிகளை மதிப்பது பற்றி கூறுவதானால் இதிலும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று இன்னொருவரை காட்ட முடியாது. அன்னார் எல்லா நபிமார்களை விட மேலானவர் என்று தாம் அறிந்திருந்தும் யகூதிகளின் உணர்வை மதித்தவாறு மூசாவை விட என்னை மேன்மைப்படுத்தாதீர்கள் என்று கூறினார்கள். ஏழைகளின் உணர்வுகளை மதித்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் என்றால், ஒரு சஹாபி செல்வந்தராக இருந்தார், மற்றவர்கள் மீது தமது மேன்மையை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். அவரது பேச்சை கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உமது ஆற்றல் மற்றும் சக்தியினால் உமது இந்த செல்வம் உம்மிடம் கிடைத்துள்ளதாக கருதுகிறீரா? ஒருபோதும் அவ்வாறல்ல. சமுதாய ஆற்றல், பொருளின் ஆற்றல் அனைத்தும் ஏழைகள் மூலமாகவே வருகின்றன. இன்று இக்காலத்தில் ஏழைகளின் உரிமைகளை நிலைநாட்டுவதாகவும் அவர்களின் உரிமையை பாதுகாக்க முயல்வதாகவும் இந்த சுதந்திரவாதிகள் வாதம் செய்கின்றார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடம் முன்பே வேலையாட்களுக்கு அவர்களின் கூலியை வியர்வை உலருமுன் தந்து விடுங்கள் என்று கூறினார்கள். எங்கெல்லாம் சோதித்து பார்த்தாலும் அன்னார் மனித குலத்தின் பேருபகாரி ஆவார்கள். அதற்கு எண்ணற்ற சம்பவங்கள் உள்ளன. அதன் உயர் முன்மாதிரிகள் அவர்களிடமிருந்தே தென்படும். அது மட்டுமல்ல, அவர்களின் ஆட்சேபனை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் மீது அதிகம் பிரியம் உள்ளவர்களாம். அவர்களின் திருமணங்கள் மீது ஆட்சேபனை செய்துள்ளார்கள். அல்லாஹ் தஆலா இவ்வாறு கேள்விகள் எழும் என்பதனை அறிந்திருந்தான். அதனால் அவர்கள் பிரியத்தையும் வெளியில் கொண்டு
வந்தான்.
அஸ்மா பின்த் நோமான் பற்றி வருகிறது. இவர் அரபுகளின் அழகிய பெண்களில் ஒருவராக இருந்தார். இவர் மதினா வந்தபோது மதினத்து பெண்கள் அவரை பார்த்துவிட்டு எல்லாரும் புகழ்ந்தார்கள். தமது வாழ்வில் இத்தகைய அழகிய பெண்ணை பார்த்ததே இல்லை என்றார்கள். அப்பெண்ணின் தகப்பனாரின் விருப்பத்துக்கு இணங்க அப்பெண்ணை 500 திர்ஹம் ஹக் மஹருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள். அப்பெண்ணிடம் சென்ற போது அப்பெண், உங்களிடமிருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினாள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை கேட்டு கூறினார்கள், நீ மிக மகத்தானவனின் அடைக்கலத்தில் வந்துவிட்டாய் என்று கூறி வெளியில் வந்து விட்டார்கள். பிறகு சயீத் என்ற சஹாபியிடம் கூறினார்கள், இப்பெண்ணை அவளது வீட்டினரிடம் கொண்டு விட்டுவிடுங்கள். இதில் இன்னொரு விஷயம் வரலாற்றில் உள்ளது. இந்த திருமணத்தின் போது தமது மகள் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்விக்கப்பட்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் திரும்ப வந்ததும் மிகவும் கோபமுற்றார்கள், யோசினார்கள், இதுவே அந்த உயரிய மனிதர், அவர் மீதுதான் பெண் சார்பான குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. அப்பெண்ணை மனைவியாக்கியதும் கூட இறைவனது கட்டளையாக இருந்தது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், மனைவியும் குழந்தைகளும் இல்லையாயின் குழந்தைகளால் சோதனை வந்தால் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதும், மனைவியுடன் அழகிய பரிமாற்றம் குறித்தும் எப்படி முன்மாதிரி காட்டியிருக்க முடியும்? அவர்களின் ஒவ்வொரு அமலும் இறைவனின் திருப்திக்காகவே இருந்தது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு பற்றியும் அபாண்டம் கூறப்படுகிறது, அவர்கள் அன்னாருக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் என்று. வயது அடிப்படையில் தவறாக பேசப்படுகிறது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், சில இரவுகளில் முழு இரவும் அன்னார் இறைவனுக்கு இபாதத் செய்து கொண்டிருக்க விரும்புவார்கள். அன்னார் எல்லாரையும் விட அன்பிற்குரியவர்கள் எனக்கு. அவர்களின் மூளையில் அசுத்தம் நிரம்பியுள்ளது. பிறகு இந்த ஆட்சேபனைகளை இவர்கள் செய்கிறார்கள், இனியும் செய்து கொண்டிருப்பார்கள். நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், இத்தகைய மக்களால் நரகத்தை நிரப்புவதாக இறைவன் முடிவு செய்துவிட்டான். இம்மக்களுக்கும் சரி, இவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களும் சரி, இறைவனது தண்டனைக்கு பயப்பட வேண்டும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுவது போன்று இறைவன் தனது அன்பிற்குரியவர்களுக்காக மிகவும் ரோஷம் கொள்கிறான். இக்காலத்தில் அவன் தனது மசீஹ் மஹ்தியை அனுப்பி உலகினை சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் ஊட்டினான். ஆனால் இவர்கள் கேலி கிண்டலில் இருந்து விலகவில்லை என்றால் இறைவனது பிடியும் கடினமானது. உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் இன்று இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்றன. எல்லா பக்கமும் அழிவு. அமெரிக்காவில் வெள்ளப்பெருக்கும் முன்னரை விட அதிகமாக வருகிறது. பொருளாதார பின்னடைவு அதிகமாகிறது. குளோபல் வார்மிங், அதாவது உலக வெப்பமாதல் காரணத்தால் தண்ணீரில் மூழ்கிவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆபத்தால் சூழப்பட்டுள்ளது. இவ்வனைத்தையும் பார்த்து வரம்பு மீறுவோர் இறைவன் பக்கம் கவனம் செலுத்துவது அவசியமாகும். கவனம் திரும்புபவர்களாக வேண்டும். இந்த வீண் காரியங்கள் செய்வதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக. ஆனால் துரதிருஷ்டவசமாக இதற்கு மாற்றமாக நடைபெறுகிறது. வரம்புகளை மீற முயற்சிக்கப்படுகிறது. காலத்தின் இமாம் எச்சரிக்கை செய்து விட்டார்கள், பகிரங்கமாக கூறிவிட்டார்கள், உலகம் அன்னாரது குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. இந்நிலையில் உலகின் ஒவ்வொரு அடியும் அழிவை நோக்கியே இருக்கும். ஹதரத் மஸ்தீமோதலை இஸ்லாமுடைய தூது செய்தி மீண்டும் மீண்டும் கூறப்படுகிற தூதி செய்தி இதுவாகும். இன்று அதனை எடுத்து வைக்கிறேன். குறுகார்கள் நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் எனக்கு பூகம்பங்கள் பற்றி செய்தி தந்துள்ளான். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த முன்னறிவிப்புக்கு ஏற்ப அமெரிக்காவிலும் நிலநடுக்கம் வந்தது, ஐரோப்பாவிலும் வந்தது, மேலும் ஆசியாவின் பல்வேறு இடங்களிலும் வரும். அவற்றின் சில கியாமத்தின் முன்மாதிரியாக இருக்கும். எந்த அளவுக்கு மரணங்கள் ஏற்படும் என்றால் இரத்த ஆறுகள் ஓடும். அந்த மரணத்திலிருந்து பறவைகளும் விலங்குகளும் கூட தப்ப முடியாது. பூமியில் கடும் அழிவு ஏற்படும். மனிதன் பிறந்த நாளிலிருந்து அத்தகைய அழிவு வந்திருக்காது. பெரும்பாலான இடங்கள் தலைகளாகிவிடும். முன்னர் குடியிருப்புகள் எதுவும் இருக்கவில்லை என்பது போன்று ஆகிவிடும். அத்துடன் இன்னும் பல ஆபத்துகள் பூமியிலிருந்தும் வானத்திலிருந்தும் அபாயகரமான முறையில் இறங்கும். எந்த அளவுக்கு எனில் ஓர் அறிவாளியின் முன் ஓர் அசாதாரணமானதாக இருக்கும். எந்த தர்க்கசாஸ்திர நூல்களின் எந்த பக்கத்திலும் அல்லது வானியல் நூல்களிலும் இது பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. என்ன நடக்கப் போகிறது என்று மனிதன் பதறிவிடுவான். பலர் இடேற்றம் பெறுவர், பலர் அழிந்து விடுவர். அந்த நாள் அருகில் உள்ளது. இன்னும் சொல்வதாயினது வாசல் அருகே இருப்பதாக பார்க்கிறேன். உலகம் கியாமத்தின் முன்மாதிரியை பார்க்கும். பூகம்பம் மட்டுமல்ல, இன்னும் பயங்கரமான ஆபத்துகள் வரும். சிறிது வானத்திலிருந்து வரும், சில பூமியிலிருந்து வரும். காரணம், மனிதகுலம் தன்னை படைத்தவனை வணங்குவதை விட்டுவிட்டது. அவர்களது சிந்தனை குறிக்கோள் அனைத்தும் உலகிலேயே விழுந்துவிட்டது. நான் வராவிட்டால் இந்த ஆபத்துகள் சிறிது தள்ளி போயிருக்கலாம். என் வருகையுடன் இறைவனது கோபத்தின் மறைவான விருப்பம், மிக நீண்ட காலமாக மறைவாக இருந்த கோபம் வெளிப்படும். இறைவன் இதுபோன்றே என்று இறைவன் கூறுவது போன்று நடக்கும். தௌபா செய்பவர்கள் பாதுகாப்பு பெறுவர். ஆபத்துகள் வருமுன் பயப்படுபவருக்கு கருணை காட்டப்படும். இந்த பூகம்பத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று கருதுகிறீர்களா, அல்லது உங்கள் திட்டங்களால் உங்களை காப்பாற்ற முடியும் என்று கருதுகிறீர்களா? ஒருபோதும் முடியாது. மனித பணிகள் அன்றைய தினம் முடிந்துவிடும். அமெரிக்காவிலும் கடும் பூகம்பங்கள் வந்தன, நம் நாடு அதிலிருந்து தப்பிவிட்டது என்று கருதாதீர்கள். ஐரோப்பாவே நீயும் பாதுகாப்பில் இல்லை, ஆசியாவே நீயும் பாதுகாப்பில் இல்லை. தீபகற்பங்களில் வாழ்பவர்களே, எந்த செயற்கை கடவுளும் உங்களுக்கு உதவிக்கு வரமாட்டார்கள். நான் நகரங்கள் வீழ்வதையும் குடியிருப்புகள் நாசமாவதையும் பார்க்கிறேன். ஏக இறைவன் மிக நீண்ட காலம் அமைதியாக இருந்தான். அவனது கண்களுக்கு முன் வெறுக்கத்தக்க பணிகள் செய்யப்பட்டன. அமைதியாக இருந்தான். இப்போது அவன் கம்பீரத்துடன் தனது முகத்தை காட்டுவான். காதுள்ளவர்கள் கேட்கட்டும், அந்த நேரம் தூரத்தில் இல்லை. வானத்தின் கீழ் அனைவரையும் ஒன்று சேர்க்க முயன்றேன். ஆனால் இறை நியதியில் உள்ளது நிறைவேறும் அவசியமாக இருந்தது. கூறினார்கள், நூஹின் காலம் உங்கள் கண்முன்னால் தோற்றமளிக்கும். லூத்தின் பூமியின் காட்சியை நீங்களே காண்பீர்கள். இறைவன் கோபத்தில் அவசரப்பட மாட்டான். தௌபா செய்யுங்கள், அதன் மூலம் கருணை காட்டப்படும். இறைவனை விட்டவர்கள் மனிதன் அல்ல புழு. அவனை பயப்படாதவர் மரித்தவர் உயிருள்ளவர் அல்லர். அல்லா தாலா உலகிற்கு அறிவை வழங்குவானாக. இந்த அநீதியான வேலைகளை செய்வதிலிருந்து விலகட்டும். நம்மையும் நமது பொறுப்புகளை நிறைவேற்றும் வாய்ப்பை தந்து கொண்டிருப்பானாக. இப்போது நான் ஜும்மா தொழுகைக்கு பிறகு இரு ஜனாசா காயிப் தொழுவிப்பேன். இரண்டும் இரு ஷஹீத்களுடைய ஜனாசாவாகும். முதல் ஷஹீத் நவீத் அஹமது சாப் சனாவுல்லா சாபுடைய மகன். இவரை 14 செப்டம்பர் 2012 அன்று கராச்சியில் ஷஹீதாக்கப்பட்டுள்ளது. இந்நாளில்லாஹி வைனா இலை ராஜூன். நவீத் அஹமது சாப் சனாவுல்லா சாப் குடும்பத்தில் இவரது தந்தை வழி பாட்டனார் அப்துல் கரீம் சாப் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் கையில் பைய செய்தவர். பையத்திற்கு முன் அமிர்தசரஸில் இருந்தார். பையத்திற்கு பிறகு அதிக காலத்தை காதியானிலேயே கழித்தார். பிரிவினைக்கு பிறகு இவரது குடும்பம் பாகிஸ்தானில் மஹமுதாபாத் சிந்தில் குடியேறியது. பிறகு 1985 காதியானுக்கு ஷிப்ட் ஆனார். நவீஸ் சாபுடைய தந்தையார் சனாவுல்லா சாப் 1984 இறைவழியில் கைதாகும் வாய்ப்பு பெற்றார். ஷஹாதத் சம்பவம் இவ்வாறாகும். 14 செப்டம்பர் 2012 ஜும்மா நாளில் 22 வயதுடைய நவீத் அகமது சாப் தமது வீடிருந்த மாரல் டவுன் பகுதி குல்ஷன் ஹல்காவிற்கு முன்னால் தனது அகமதி அல்லாத இரு நண்பர்களுடன் அமர்ந்திருந்தார். அடையாளம் தெரியாத சிலர் மோட்டார் சைக்கிளில் வந்தனர். 3 பேரையும் ஃபயரிங் செய்தனர். கிளாஷன் கோப்பிலிருந்து வெளிவந்த இரு குண்டுகள் நவீத் அகமதுடைய வயிற்றில் பட்டது. மற்ற இரு இளைஞர்களுக்கும் குண்டடிப்பட்டது. 3 பேரும் காயமடைந்தார்கள். உடனே ஆஸ்பத்திரி எடுத்து செல்லப்பட்டார்கள். நவீத் அகமது சாப் ஆஸ்பத்திரி செல்லும் வழியில் வஃத் ஆகிவிட்டார்கள். இந்நாளில் எளிய இயல்புள்ளவர், மென்மையானவர், கீழ்ப்படிபவர், தாழ்மை குணமுள்ளவர், படிப்பில் ஆர்வம் இருந்தது, ஏழ்மையின் காரணத்தினால் படிக்க முடியவில்லை. தமது தந்தையாருடன் சேர்ந்து பணியாற்றினார். வேலை செய்து கொண்ட மெட்ரிக் பிரைவேட்டில் பாஸ் செய்தார். இந்த ரம்லானில் கூட ஹுதாமுல் அஹமதியாவில் தம்மை டியூட்டிக்காக அர்ப்பணித்திருந்தார். நல்ல முறையில் பணியாற்றினார். வேலை செய்த இடத்தில் உள்ள அதிகாரிகளும் இவரது விசுவாசம், உழைப்பு பற்றி கவரப்பட்டனர். அவரது ஜனாசா தொழுகையில் அலுவலகத்தை சார்ந்த பலர் பங்கெடுத்தனர். மேலும் அவருடைய முதலாளி, அவரது குடும்பத்தின் உறவினர்கள் இரங்கல் தெரிவிக்க வந்தனர். இவரது பெற்றோர் இருவரும் உயிருடன் உள்ளனர். இரு சகோதரர்கள், இரு சகோதரிகள் உள்ளனர். இரண்டாவது ஜனாசா முகமது அஹமது சித்திகி சாபுடையது. ரியாஸ் அஹமது சித்திகி சாபுடைய மகன். இவர் ஷஹீது 15 செப்டம்பர் 2012. அடுத்த நாளே கராச்சியில் இவரது ஷஹாதத் நடந்தது. கராச்சியை குறிவைத்து அதிகமான ஷஹாதத்துகள் நடக்கின்றன. கராச்சி அகமதிகளை இறைவன் தமது பாதுகாப்பில் வைப்பானாக, துவா செய்யுங்கள். இன்றைய காலத்தில் கராச்சியில் இலக்கு நிர்ணயித்து அதிகமான ஷஹாதத்துகள் செய்யப்படுகின்றன. ஆட்சியாளர்கள் தரப்பிலிருந்தும் அதிகமாக அடக்குமுறை செய்யப்படுகிறது பஞ்சாபில். எவ்வாறும் எல்லா இடத்திலும் எல்லா அகமதிகளையும் இறைவன் பாதுகாப்பில் வைப்பானாக. முகமது அகமது சித்திகி சாபுடைய குடும்பம் கராச்சியை சார்ந்தது. இம்ரான் அகமது சித்திக் என்ற இவரது சகோதரர் 2001 அமெரிக்காவில் பைய செய்து ஜமாத்தில் இணைந்தார். இம்ரான் அகமது சித்திகி சாபுடைய தப்லீகினால் அவரது மற்ற இரு சகோதரர்களும் பைய செய்தனர். மஹர் சித்திகி, ரிஸ்வான் சித்திகி என்ற இரு சகோதரர்கள். அதன் பிறகு பெற்றோர் உட்பட குடும்பம் முழுவதும் பைய செய்து ஜமாத்தில் இணைந்தது. ஷஹாதத்தின் சம்பவம் இவ்வாறாகும். 15 செப்டம்பர் 2012 சனிக்கிழமை இரவு சுமார் 12 மணி அளவில் முகமது அகமது சித்திகி தமது சகோதரின் கணவர் ஷம்ஸ் பஹ்ரி சாபுடன் தமது அஸ்ஸலாம் என்ற டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை விட்டு மோட்டார் சைக்கிளில் திரும்பி வந்தபோது அவர் மீது தொடர்ந்து ஃபயரிங் செய்யப்பட்டது. கடுமையான ஃபயரிங் செய்யப்பட்டது. அதில் முகமது அகமது சித்திகி சாப் மீது குண்டுகள் பட்டன. ஒன்று நெஞ்சிலும் இன்னொன்று இடுப்பிலும் பட்டது. அந்த இடத்திலேயே ஷஹீதாகிவிட்டார். இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். அவரது சகோதரியின் கணவர் ஷம்ஸ் பக்ரி சாப் மீது 5 குண்டுகள் பாய்ந்தன. அதில் ஒன்று வலது தோளில் பட்டது, மற்றது வயிற்றிலும், மற்ற குண்டுகள் கால்களிலும் பட்டன. ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர் குணமடைய துவா செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா விரைவான முழுமையான குணம் அளிப்பானாக. ஷஹாதத்தின் போது ஷஹீத் மர்ஹூமுடைய வயது 23. ஒரு வாரம் முன்புதான் கல்யாணம் நடந்தது. ஷஹீத் மர்ஹூம் கடந்த வருடம் தான் MBA பரீட்சையில் தேறினார். மிகவும் கண்ணியமானவர், குற்றமற்றவர், கட்டுப்படுபவர், நல்லொழுக்கம் உள்ளவர். கூறுகிறார்கள், 23 வயது இளைஞர், அழகிய தோற்றமுடையவர். தோற்றம் மட்டுமல்ல, வாழ்வும் கூட அழகானதாக இருந்தது. எப்போதும் சில துவாக்களை எழுதி பாக்கெட்டில் வைத்திருப்பார். அதனை படித்துக் கொண்டிருப்பார். அவரது சகோதரர் கூறுகிறார், எங்களில் அவர் மிகவும் தகுதி வாய்ந்தவர். 7 செப்டம்பர் 2012 அன்று தனது மொபைலில் இருந்து SMS செய்தார். கராச்சியின் நிலை மிக மோசமாக உள்ளது. நான் ஷஹீதாகிவிட்டால் எனக்காக துவா செய்யுங்கள் என்று. ஷஹீத் சம்பவத்தை பற்றி ஷஹீத் மர்ஹூமுடைய தாயார் கூறுகிறார், இரங்கல் தெரிவிக்க வந்த அகமதி அல்லாத உறவினர்கள் இரங்கல் தெரிவிக்கும் வகையில் கேலியாக சொன்னார்கள். முடிவை பார்த்து விட்டாயா? அதற்கு அவரது தாயார் கூறினார்கள், நாங்கள் எமது அன்பு நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளையின்படி மசீஹை ஏற்றுள்ளோம். அதற்காக யாருக்கும் பயப்படவில்லை. நான் ஜமாத்திற்கு 9க்கு 9 என்னுடைய முழு குழந்தைகளையுமே தியாகம் செய்ய தயாராக உள்ளேன். அல்லாஹ்வின் ஷஹீதின் சகோதர சகோதரிகள் தைரியமாக உள்ளனர். ஷஹீத் மர்ஹூமுடைய தந்தை முன்னரே வஃத் ஆகிவிட்டார். ஷஹீத் மர்ஹூமுடைய உறவினர்களில் வயதான தாயார் தவிர 8 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் உள்ளனர். இவர் சகோதர சகோதரிகள் அனைவருடைய இளையவர். அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக, எல்லா ஸ்ரோதாக்களுக்கும் தகுதியை உயர்த்துவானாக, பின்னால் இருப்பவர்களுக்கு பொறுமையும் தைரியத்தையும் தருவானாக, பாகிஸ்தானின் ஒவ்வொரு அகமதியையும்
பாதுகாப்பானாக. صبر ہمت اور حوصلہ دے اور پاکستان کے ہر احمدی کی اتنی حفاظت فرمائے. الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیہ ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.